அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஆப்கானிஸ்தானில் ஹமீத் கர்சாய் போட்டியில் இல்லாமல் முதல் முறையாக நடந்த ஓர் அதிபர் தேர்தலில் இன்று பெருமளவில் மக்கள் வாக்களித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு இலங்கை அரசுடன் இணைந்து செயற்படவில்லை என்று பாஜக குற்றம் சாட்டியிருப்பது குறித்து அந்த கட்சியின் கருத்துக்கள்.
உங்களுடைய கன்ஃபியூஷன், உங்களோட லேக் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்னால அவங்க மேல என்ன விதமான பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வீல் பண்ணமோ அதையும் பண்ணல. நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலி கிடைச்ச அட்வான்டேஜ் போயிடுச்சு. உங்களால அந்த முயற்சியில தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமும் வழங்கப்படவில்லை. என்ன விதமான ஆட்சி இது?
தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் சிலர் தமது படைப்புகளை மின் புத்தகங்களாக வெளியிடுவதில் காட்ட துவங்கியிருக்கும் கூடுதல் ஆர்வம் குறித்த செய்திகள். நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சேவகன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தலுக்கான வாக்களிப்பு அதிகாரப்பூர்வமாக பூர்த்தியடைந்திருக்கின்றது. சில வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டுகள் முடிந்து போன நிலையில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக வாக்களிப்பு வீதம் இருந்ததாக ஒரு பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கின்றார். கடுமையான மழை, வளமைக்கு மாறான அதிக பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். வாக்களிப்பை தடுக்கப் போவதாக தலிபான்கள் கூறியிருந்த நிலையில் ஆங்காங்கு வன்செயல்களும் மோசடியும் நாடெங்கிலும் நடந்திருக்கின்றன. தென்பகுதி நகரான கந்தகாரில் வாக்காளர்களையும் தேர்தல் கண்காணிப்பாளர்களையும் போலீசார் திருப்பி அனுப்பிவிட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடி வரும் தனது கப்பல்களில் ஒன்று விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து வெளியாகும் சமிஞ்சை போல ஒன்றை கேட்டதாக சீனா அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. கருப்பு பெட்டியை தேடும் உபகரணம் பொருத்தப்பட்ட கப்பலானது விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து வெளியாகும் சமிஞ்சை போன்றவற்றை கேட்டிருந்தாலும் அதனை பதிவு செய்யவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. குறைவான நேரத்துக்கு மட்டுமே இந்த சமிஞ்சை கேட்டதாகவும் இது காணாமல் போன விமானத்துடன் தொடர்புடையதா என்பதும் தெரியவில்லை. தேடுதலை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் ஆஸ்திரேலியாவும் இது குறித்து கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை.
ரஷ்யா எரிவாயுவுக்கான விலையை 8 வீதத்தால் அதிகரித்ததை அடுத்து அதனை ஒரு பொருளாதார ரீதியாக வலிந்து வம்புக்கிழக்கும் நடவடிக்கை என்று யுக்ரைன் குற்றம் சாட்டியிருக்கின்றது. யுக்ரைனின் புதிய தலைமைத்துவத்தை ரஷ்யர்கள் தண்டிக்க நினைக்கின்றார்கள் என்று உள்துறை அமைச்சரான அசனி யெட்சங்யூக் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஒரு சமரச ஒப்பந்தத்துக்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்ற யுக்ரைனிய எரிசக்தி அமைச்சர், ஆனால் பேச்சு தோல்வியடைந்தால் ரஷ்யா எரிவாயு விநியோகத்தை துண்டிப்பதை எதிர்கொள்ள யுக்ரைனியர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றார். யுக்ரைனியர்கள் நிறைய கடன் வைத்திருப்பதாகவும் பழைய அரசாங்கத்துக்கு வழங்கிய சலுகைகள் இனிமேல் இருக்காது என்றும் ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிறுவனமான கேஸ்ப்ரோம் கூறியிருக்கின்றது.
பாகிஸ்தானில் முகமது நபி அவர்களை தூற்றும் வகையில் குறுந்தகவல் அனுப்பியதாக குற்றம் சுமத்தி கிறிஸ்துவ தம்பதி ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஷாக் குஃப்தா கவுசர் மற்றும் அவரது கணவர் ஷாஃப் குவாத் எமானுவல் ஆகிய இருவர் பஞ்சாபில் இருக்கும் முஸ்லீம் முக்கியஸ்தர்களுக்கு இந்த தகவலை அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. திடமான ஆதாரம் எதுவும் இல்லாமலேயே இஸ்லாமியவாதிகளால் அச்சப்பட்ட நீதிபதியாக இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பதாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் வக்கீல் தெரிவித்திருக்கின்றார். அரச வக்கீல்கள் குரான் வாசகங்களை உச்சரித்தபடி மத நிந்தனை செய்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி கூறியிருக்கின்றனர். அத்தோடு பாகிஸ்தானின் மத நிந்தனை தொடர்பான சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்த பஞ்சாப் முன்னாள் ஆளுநர் சல்மான் டசீரை கொன்றவரையும் அரச வக்கீல்கள் போற்றி பேசியிருக்கின்றனர்.
கெமரூனில் வடபகுதியில் ஆயுதம் தரித்த ஆட்கள் 2 இத்தாலிய கத்தோலிக்க மதகுருமாரையும் கனடிய கன்னியாஸ்திரியையும் கடத்திச் சென்றிருக்கின்றார்கள். நைஜீரிய எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர்கள் தொலைவில் சனிக்கிழமை அதிகாலையில் இந்த கடத்தல் இடம்பெற்றதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கின்றது. இரு குழுக்களாக கார்களில் வந்த ஆயுதபாணிகள் மதகுருமாரும் கன்னியாஸ்திரிகளும் இருந்த கட்டிடத்தை அடித்து நொறுக்கி இவர்களை கடத்திச் சென்றிருக்கின்றார்கள். இதுகுறித்து பாப்பரசருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களது விடுதலைக்காக அவர் பிரார்த்திப்பதாகவும் வத்திக்கான் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இதே பிராந்தியத்தில் கடந்த நவம்பர் வாக்கில் ஒரு பிரெஞ்சு பாதிரியார் நைஜீரிய இஸ்லாமியவாத குழுவான போகோஹராமால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார்.
கினி நாட்டில் கொடிய ஈபோலா கிருமி தாக்குதலை கட்டுப்படுத்த முயற்சித்தவரும் தொண்டு நிறுவன பணியாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். மெடிசின் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள்தான் கிருமியை கொண்டு வந்தவர்கள் என்ற வதந்தியை நம்பிய மெசாண்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சிகிச்சை மையத்தை மெடிசின் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் மூடிவிட்டது. மெடிசின் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அமைப்பின் உதவி இல்லாவிட்டால் இந்த கொடிய கிருமியை கட்டுப்படுத்தியிருக்க முடியாது என்று கினி அரசாங்கம் கூறியிருக்கின்றது. தற்போது இந்த கிருமி பரவல் கட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஈபோலா கிருமி தாக்குதலால் கினி மற்றும் லைபீரியாவில் இதுவரையில் 90 பேர் பலியாகியுள்ளனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஆப்கானிஸ்தானில் தற்போதைய அதிபர் ஹமீத் கர்சாய் போட்டியில் இல்லாமல் முதல் முறையாய் நடந்த ஓர் அதிபர் தேர்தலில் இன்று பெருமளவில் மக்கள் வாக்களித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை ஜனநாயக முறைப்படி மாற்றம் செய்யும் முதல் நடவடிக்கையாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு புதிய அதிபருக்கான தேர்தலில் பெருமளவில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கடுமையான பாதுகாப்பு மற்றும் கனத்த மழை ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு பார்த்தால் அங்கு ஒரு திருவிழா கோலமே காணப்பட்டதாக தலைநகர் காபூலுக்கான ஒரு பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கின்றார். நாட்டின் வடக்கு பகுதியிலும் மிகவும் அதிகமான வாக்கு பதிவாகியிருக்கின்றது. ஆனால் தலிபான்கள் தாக்கலாம் என்ற அச்சம் காரணமாக 7 வாக்குச்சாவடிகள் மூடப்பட்டு கிடந்தன. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே சில வாக்குச்சாவடிகளை மூட நேர்ந்ததாக ஆப்கானிஸ்தானின் சுயாதீன தேர்தல் ஆணையத்தின் தலைவரான அகமது யூசப் நூரிஸ்தானி அவர்கள் கூறியிருக்கின்றார்.
بأساس أرقامك ما قريبتين در حدود 6212
நாடங்களிலும் 6212 வாக்கு நிலையங்கள் அமைக்கப்பட்டன. பாதுகாப்பின்மை காரணமாக நாடங்களில் இருக்கின்ற பல்வேறு மாகாணங்களில் 211 நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. சில இடங்களில் படையினர் அந்த பகுதிகளுக்கான பாதுகாப்பை கூட வழங்க முடியவில்லை. சில இடங்களில் சண்டை நடந்தன. சில இடங்களில் எதிரிகள் தாக்க விளைந்தார்கள் என்றார் தேர்தல் அதிகாரி. தென்பகுதி நகரான கந்தகாரில் வாக்காளர்களையும் தேர்தல் கண்காணிப்பாளர்களையும் போலீசார் திருப்பி அனுப்பிவிட்டதாக செய்திகள் வரும் நிலையில் மோசடிகள் நடந்ததாகவும் கவலை காணப்படுகின்றது. எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக வாக்களிப்பு நடந்ததாகவும் மக்கள் வாக்களிப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருந்ததாகவும் கூறுகின்றார் பிபிசியின் ஆப்கானிஸ்தான் சேவையின் மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஷியர் அக்வா கர்மி.
A huge number of people took place in this election and most people
மிக பெருமளவு மக்கள் வாக்களிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். தலிபான்களின் எச்சரிக்கைக்கு மத்தியிலும் பெருமளவு மக்கள் வாக்களித்திருந்தார்கள். சில வாக்கு நிலையங்களில் வாக்குச்சீட்டுகள் போதாத காரணத்தினால் மக்கள் நிறைய நேரம் காத்திருக்கவும் நேரிட்டது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற சரியான விவரங்கள் வராவிட்டாலும் வாக்களிக்க தகுதி பெற்ற 12 மில்லியன் மக்களில் 50% அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. ஆனாலும் உண்மையான தொகை இதனைவிட மிகவும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல வன்செயல்களும் நடந்திருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கின்ற குனார் மாகாணத்தில் ஒரு வாக்களிப்பு நிலையம் தலிபான்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. காபூலுக்கு வடக்கேயும் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஃபரியா மாகாணத்திலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 2 கொல்லப்பட்டு மேலும் சிலர் காயமடைந்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன. இருந்த போதிலும் பாதுகாப்பு படையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்திருக்கின்றார்கள் என்றார் ஷேர் அக்வா கர்மி. தனது வாக்கை ஒரு நிலையத்தில் பதிவு செய்த பதவி விலகிச் செல்கின்ற அதிபரான ஹமீத் கர்சாய் அவர்கள் இந்த தேர்தல் ஆப்கான் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று
வலியுறுத்தியிருக்கின்றார்.
இந்த நாள் எமக்கானது, ஆப்கான் மக்களுக்கானது. தேசத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது. எமது ரகசிய வாக்குகளின் மூலம் இன்று ஆப்கான் மக்களாகிய நாம் எமது மாகாண கவுன்சில்களையும் புதிய அதிபரையும் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் என்றார் கர்சாய். புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது பல மாற்றங்கள் அங்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றார் பிபிசியின் ஆப்கான் சபையின் மூத்த தயாரிப்பாளரான ஷியர் அக்வா கரிமி.
Well, when the new president take the power, this would be the first president, you know, to take the power, democratically.
புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அவர் இங்கு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது அதிபர் ஆவார். அதனைத் தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் வரும். புதிய குழுக்கள், புதிய ஆட்கள், புதிய கொள்கை என்றெல்லாம் அவனுக்கு வரும். அதனை விட நிறைய சவால்களும் அவர்களுக்கு காத்து கிடக்கின்றன. 2014 வெளிநாட்டு படைகள் எல்லாம் ஆப்கானை விட்டு வெளியேறிவிடும். பொருளாதார உதவிகளும் குறைந்துவிடும். அவற்றை அவர்கள் கையாள வேண்டும். தலிபான்களையும் அவர்கள் கையாண்டாக வேண்டும். இப்படியாக நிறைய சவால்கள் காத்து கிடக்கின்றன. அதேவேளை தேர்தல் நடந்து முடிந்தமை குறித்து சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் என்றார் கரிமி. கர்சாய்க்கு அடுத்ததாக ஆப்கானிஸ்தானின் அதிபராகுவதற்காக 8 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றார்கள். யார் வெற்றி பெறப்போகின்றார், இரண்டாவது சுற்று வாக்களிப்புக்கு போக வேண்டிய நிலை வருமா, அல்லது முதல் தடவையிலேயே இவராவது 50% அதிகமான வாக்குகளை பெற்று தேர்வாகி விடுவாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். அடுத்து இலங்கை செய்தி ஒன்று. பொதுமக்களை கைது செய்து அவர்களது கைவிரல் அடையாளங்களை பலவந்தமாக பதிவதற்கு இலங்கை காவல்துறையினருக்கு அதிகாரம் கிடையாது என்று இலங்கையின் தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
மக்களை கைது செய்து பலவந்தமான முறையில் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் இல்லை என தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் பணிபுரியும் நபர் ஒருவர் தாக்கல் செய்த மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே தலைமை நீதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இரவு நேர வேலை முடிந்த பின்பு வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தன்னை கைது செய்ததாக தெரிவித்த மனுதாரர் பின்பு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று பலவந்தமான முறையில் தனது கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொண்டதாகவும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டினார். போலீசாரின் இந்த நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார் தலைமை நீதிபதி. யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் மக்களுக்கு சுதந்திரமாக நடமாடக்கூடிய அவகாசம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அதற்கு தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் இல்லை என்றும் எச்சரித்தார். அதேபோன்று எந்தவிதமான சாதாரண காரணமுமின்றி நபர்களின் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. போலீசார் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதைத்தான் இதன் மூலம் காண்பிக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ். இதன்படி பலவந்தமான முறையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனுதாரரின் கைவிரல் அடையாளங்களை அளிப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கொள்ளுப்பிட்டி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் 2009 நடந்த இறுதிப் போரின் போது இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு இலங்கை அரசுடன் இணைந்து செயற்படவில்லை என்று பாஜக குற்றம் சுமத்தியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பொருள் என்று பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது இலங்கையில நம்ம தமிழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய இன்னசென்ட் தமிழ் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதாவது எல்டிடியும் ஸ்ரீலங்கன் போர்சஸ்க்கும் நடுவுல நடந்த சண்டையில பாமர மக்கள் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க, அவங்கள காப்பாத்துறதுல கூட சரியான விதத்துல இந்த கவர்மெண்ட் கையாளல அப்படிங்கறது எங்களோட அபிப்பிராயம். அதுக்கப்புறம் போர் முடிஞ்ச பிறகு கூட தமிழ் மக்களை சரியான விதத்துல அவங்களுடைய கிராமத்துல சேஃப்டியோட இருக்கிறதுக்கான வழிமுறைகளை கையாள்றதுல இலங்கை கவர்மெண்ட் பீரியாடிக்கலி க்வெஸ்டின் பண்ணாம விட்டுட்டாங்க. அவங்க மூலமா அவங்களுடைய அதிகாரம், அரசியல் அதிகாரத்தை கூட அவங்களுக்கு திருப்பி வரங்கிறதுக்கான முயற்சிகள்ல கொஞ்சம் லீனியண்டா இருந்ததாக நாங்க கருதுறோம்.
இல்ல, நீங்க அப்படி சொன்னா கூட அந்த வாசகம் வந்து இந்தியா ஃப்ரம் ஆக்டிவ்லி சப்போர்ட்டிங் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற போது இலங்கை அரசு தானே நீங்க சொல்றீங்க?
இலங்கை அரசையும் சொல்லிட்டு அதே அடுத்த லைன் நீங்க படிக்காம இந்த ஒரு லைனை மாத்திரம் படிக்கிறீங்க. இட் ஆல்சோ ஃபெயில்டு டு என்ஷூர் தி சேஃப்டி ஆஃப் இன்னசென்ட் தமிழ் சிவிலியன்ஸ் ஹூ வேர் காட் பிட்வீன் தி எல்டிடி அண்ட் தி ஸ்ரீலங்கன் ஆர்ம்ட் ஃபோர்சஸ் டியூரிங் தி க்ளோசிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி வார் இன் 2009ங்கிறது அடுத்த லைன்.
ஆனா இதுல இந்த தற்போதைய காங்கிரஸ் ஆட்சியின் மீதான முக்கியமான விமர்சனமே வந்து அவங்க வந்து இலங்கை அரசுக்கு ஆயுதம் கொடுத்து பல்வேறு வகையிலும் அந்த போரில் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கறதான் தமிழ்நாட்டில இருந்து ஈழ ஆதரவாளர்கள் சொல்லும் பிரதான குற்றச்சாட்டு. இந்தியா தான் நடத்துச்சு அந்த போரை மறைமுகமாகவும் நேரடியாகவும் அப்படிங்கிற போது நீங்க வந்து ஆக்டிவ்லி சப்போர்ட்டிங் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையில
for protecting the interest of the innocent Tamil adu kuda nam yosikkalam adukku dhaan adukku adutha line ah adu potirukom so neenga without reading that second line if you just stick on to the first line it's not a fair understanding of the situation
and adhe pagudiyiliye adu thodarbana மேலதிகை விவரங்கள் வர்ற போது சோகம்ல மன்மோகன் சிங் கலந்துக்காதது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அதுவும் கூட தமிழ்நாட்டில் எழுந்த எல்லா அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையும் அதுவாக இருந்தது. அதைத்தான் இந்திய பிரதமர் செய்து காட்டியிருக்கிறார். அதை நீங்கள் விமர்சிப்பதன் மூலம் இலங்கையில் நடந்த இதுல வந்து மன்மோகன் சிங் கலந்துகிட்டு இருக்கணும் சோகம்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா?
இதுல வந்து சட்டில் அண்ட் டீடைல்டு ஆர்குமெண்ட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ நம்ம கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோட இன்ட்ரெஸ்டும் பாரத நாட்டோட இன்ட்ரெஸ்ட் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நம்ம மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்கிறது அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் வரும்போது அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அந்த கவர்மெண்ட் மூலமா நீங்க ஒண்ணு நல்லா பண்ணுங்க, அவங்களோட ரைட்ஸ் நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்றதான அதிகாரமும் உரிமையும் நமக்கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நெய்பரிங் கண்ட்ரி. அட் த சேம் டைம் அதை எப்படி என்கேஜ் பண்ணி நம்ம பண்ணணுமோ பண்ணணுமே தவிர அதை பண்ணாம ஒரு விதத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டிராகிங் இட்ஸ் ஃபீட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாங்க. அதை நம்ம மறந்துட முடியாது.
சரி, உங்களுடைய இன்னொரு குற்றச்சாட்டா நீங்க சொல்லியிருக்கிறது, இந்திய இலங்கைக்கு இடையிலான ராணுவ புரிந்துணர்வு நடவடிக்கைகள் இவர்களுடைய கையாளலின் காரணமாக மோசமாயிடுச்சு, அதோட விளைவா சைனாவும் பாகிஸ்தானும் இலங்கை ராணுவத்தோட மிக நெருங்கி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
ஆமா.
அதே சமயத்துல தமிழ்நாட்டுல உங்களுக்கே தெரியும், கணிசமான அரசியல் கட்சிகள் வந்து இலங்கை ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பயிற்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க இதுல கொடுக்காதது தப்புன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப உங்களுடைய அணுகுமுறை என்ன?
ஒரு நிமிஷம், அங்க அந்த ஒரு விதமான அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அந்த ட்ரைனிங் கொடுக்காம நீங்க அவங்களை இங்கிருந்து விளக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து வந்த கோரிக்கை மாத்திரம் நம்ம பேசுறது இல்ல. ஹிஸ்டாரிக்கலி பீன் வெரி கார்டியல்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க. நீங்க படிச்ச லைன்லயே அந்த லைன் தான் முக்கியம். ஹிஸ்டாரிக்கலி நாங்க கார்டியல் ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்றோம் ஸ்ரீலங்காவோட. நீங்க அதையும் உடைச்சிட்டீங்க, அவங்களோட என்கேஜ் பண்ணிட்டு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையையும் சரியான உரிமையை உங்களோட இன்ஃபுளுன்ஸ் எக்ஸர்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாமலும் இருக்கீங்க. சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பும் பால் பண்றீங்க. உங்களுடைய கன்ஃபியூஷன், உங்களோட லேக் ஆஃப் டிசிஷன் மேக்கிங்னால அவங்க மேல என்ன விதமான இன்ஃபுளுன்ஸ் பீல்ட் பண்ணணுமோ, பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் பீல்ட் பண்ணணுமோ அதையும் பண்ணல. மொத்தத்துல நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலி கிடைச்ச அட்வான்டேஜும் போயிடுச்சு. உங்களால அந்த முயற்சியில தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமும் வழங்கப்படவில்லை. என்ன என்ன விதமான ஆட்சி இது? யாருக்கு இதனால பெனிஃபிட் கிடைச்சிருக்கு? அதை நாங்க ஹைலைட் பண்றோம்.
பாஜக கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் பிபிசி தமிழோசை கழித்த செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் சிலர் தமது படைப்புகளை மின் புத்தகங்களாக வெளியிடுவதில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. புதிய எழுத்தாளர்கள் தமது படைப்புகளுக்கு பதிப்பு நிறுவனங்களை தேடிக்கொண்டிருக்காமல் இணையத்தில் மின் புத்தகங்களாக வெளியிடுவதாக கூறப்படுகிறது. தமிழ் படைப்புகளை மின் புத்தகமாக வெளியிடுவதற்கு சென்னையிலிருந்து இயங்கும் ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் என்கிற இணையதளம் உதவி செய்து வருகிறது. இந்த இணையதளத்தினை இயங்க ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றி வரும் டி ஸ்ரீனிவாசனிடம் மின் பதிப்பு பற்றியும் மின் புத்தகங்கள் பற்றியும் கேட்டார் சாதாத்.
ஒருத்தர் எழுதுவாரு, ஒரு பதிப்பாளர் வந்து அச்சிட்டு விற்பாங்க. இந்த முறைதான் ரொம்ப வருஷமா அப்படின்னு இருக்கு. இதுல அடுத்த கட்ட முன்னேற்றமா இருக்கிறது தான் வந்து மின்னூல்கள் அப்படிங்கிறது. இப்ப நாம புத்தகத்தை வந்து காகிதத்துல அச்சிட்டு படிக்கிறது பதிலாக கணிப்புறையிலேயே படிக்கலாம். இப்போ இணையம் வந்தப்பமா பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் நம்ம டெய்லி வந்து தினத்தந்தி அந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி படிப்போம். இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா இணையத்திலேயே செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அப்புறம் வாங்கி படிக்கிறதுனால அதை விட வந்து இணையத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் படிச்சிக்கலாம், மொபைலில் படிக்கலாம். அதே மாற்றங்களை கொண்டு வர மின்னூல்கள் அப்படிங்கிறது. இப்போ புத்தகமாக பேப்பரில் படிக்கிறது பதிலாக நம்ம வந்து இந்த மின்னூல்கள் கணிப்பொறியிலையோ இல்லை மொபைல்லையோ இல்லை வந்து மின்னூல்கள் படிக்கிறதுனே பிரத்யேக கருவிகள்லாம் இருக்குது, அதில் படிக்கிறதுக்காக உருவாக்குறது தான் மின்னூல்கள் அப்படிங்கிறது. இதோட பயன்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது படிக்கலாம், உங்கள் கருவியில் உங்கள் பையில் கொண்டு போகலாம். ஒரு மின்னூல் படிக்கிற கருவி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கருவியில் ஒரு 1000-2000 மின்னூல்கள் வரையும் கொண்டு போகலாம். இதுக்கு அழிவு கிடையாது. ஒரு முறை நம்ம எழுதி வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து காலத்துக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை கிடையாது. தயாரிப்பு விலை குறைவு, தயாரிப்புக்கான நேரமும் உழைப்பும் குறைவு அப்படிங்கிறனால விலையும் கம்மியாக கொடுக்க முடியும்.
புத்தக எழுத்தாளர்களுக்கு இந்த முறை பதிப்பு வந்து எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குங்கிறீங்க?
முதல் விஷயம் ரீச், அதாவது பரவல். இப்போ நான் ஒரு எழுத்தாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு புத்தகம் ஒரு கவிதை நூலோ இல்லை வந்து ஒரு கட்டுரை நூலோ ஒரு ஆய்வு கட்டுரை நூலோ எழுதி எழுதணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னா நான் ஒரு புது எழுத்தாளன் அப்படின் போது பதிப்பாளர்களை வந்து ரொம்ப தயங்குறாங்க. நல்ல புகழ்பெற்ற எழுத்தாளர்னா அவங்க வந்து என்ன எழுதினாலும் பதிப்பிச்சிருவாங்க. முதல் முதல்ல புக் போடுறாங்கன்னா பதிப்பாளரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பதிப்பாளருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஏன்னா பதிப்பாளர்கள் வந்து விற்பனைக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. வாசகர்கள்லாம் புது எழுத்தாளர் படிக்கிறத பழகின எழுத்தாளர் படிக்கிறதான் விரும்புவாங்க. அப்போ அப்படின்னும் போது அது ஒரு புது முயற்சின்னும் போது அவங்களுக்கான ரிஸ்க் நிறைய. என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எழுத்தாளர்கிட்டே வாங்குறாங்க, இல்லை மொத்த புக்கை விற்று முடிச்ச அப்புறம் தான் உங்களோட அந்த ராயல்ட்டி அப்படிங்கிறத தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 காப்பி போட்டு ஒரு சில லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது 1000 காப்பி விற்கிறதுக்கு ஒரு 7-8 வருஷங்களாகி அந்த புத்தகம் எழுதுனதே அந்த எழுத்தாளருக்கு மறந்து போய் அவருக்கு ராயல்ட்டி தராமல் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இப்போ அதுலேருந்து இந்த மின்னூல்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும். நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா நான் வலைப்பதிவு எழுதுகிற மாதிரி மின்னூல்கள் தயாரித்து நான் என்னோடய வலைத்தளத்திலே வெளியிடலாம். இல்லை மின்னூல்கள் விற்பனைக்கும் நிறைய தளங்கள் இருக்குது, நான் அது வழியாக விற்பனை செய்யலாம்.
சாதாரணமாக மின்னூல்களாக நூல்களை வெளியிடுறதுல எழுத்தாளர்களுக்கு இருக்கிற அச்சம்ங்கிறது வந்து அவை வந்து காப்பிரைட் இல்லாமல் போயிடும், திருடப்படும் அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு உங்கள் இணையதளத்தில் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க?
நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருக்குமே பகிரக்கூடிய உரிமையில கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ இணையத்துல பாத்தீங்கன்னா உங்களோட வலைப்பதிவுகள் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதை திருடுறத தடுக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு பதிவு படிக்கிறேன், எனக்கு புரியுது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் தளத்துல போட்டு இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னு ஷேர் பண்ண முடியும், ட்விட்டர்ல ஷேர் பண்ண முடியும், மின்னஞ்சல் குழுக்கள்ல ஷேர் பண்ண முடியும், என்னோட தனிப்பட்ட நண்பர்களுக்கு அதை காப்பி பண்ணி ஷேர் பண்ண முடியும், இல்ல எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்டா போட்டு பிடிஎஃப் மாத்தி நான் என்னோட சொந்த விருப்பத்துக்காக படிச்ச முடியும். அந்த விஷயத்த இன்னும் லீகலாக கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற உரிமையில விட சொல்றோம். கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமா எல்லாரையும் காப்பி செய்ய அனுமதிக்குது, ஆனால் குறிப்பிட்ட விதிமுறைகளோட. அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில தான் நாங்கள் எல்லா புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அமேசானு, கூகுள் பிளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏராளமான புத்தகங்களில் வந்து மின் நூல்களாக விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வருமானமும் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மாதிரி ஒரு மொழியில மின் நூல்களை விற்று வருமானம் ஈட்ட முடியுங்கிற சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒரேடியாக ஒப்பிட முடியாது, ஏன்னா ஆங்கிலத்தோட வீச்சு அதிகம். ஒரு நாட்டில் வாங்கலை அப்படின்னா கூட இன்னொரு நாட்டில் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. என்எச்எம் கிழக்கு பதிப்பகம் அவங்க பார்த்தீங்கன்னா என்எச்எம் ரீடர்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. இப்போ எல்லாம் டிஆர்எம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இங்கே வருது. டிஆர்எம் அப்படின்னா நான் ஒரு மின்னூல் நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரு கருவியில் மட்டும்தான் படிக்க முடியும், இல்லை ரெண்டு கருவியில் தான் படிக்க முடியும். அதை வந்து யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது, பகிர முடியாது, அதை என்கிரிப்ட் பண்ணி மறைபொருளாக்கி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு லேயர் நம்ம சேர்க்கும்போது தான் வந்து பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஓரளவு நம்பிக்கையை வந்து கைய ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷமும் இந்த வருஷமும் தான் இதை பற்றி நிறைய பேச்சுகள் நிறைய உரையாடல்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
சென்னையைச் சேர்ந்த டி சீனிவாசன், ஒரு நகரில் வாழும் மக்களின் பொது சுகாதாரத்திற்கு அந்த நகரத்தில் இருக்கும் பூங்காக்கள் உள்ளிட்ட பசுமை தாவரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்று பிரிட்டன் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன் தலைவரான மருத்துவர் சர் ரிச்சர்ட் தாம்சன் கூறியிருக்கிறார். இது குறித்த பிபிசியின் மார்க் என்பர் வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
நகரப்புறங்களில் பசுமையான செடி கொடிகளும் தோட்டங்களும் இருந்தால் மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று பிரிட்டன் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸின் தலைவரான மருத்துவர் சர் ரிச்சர்ட் தாம்சன் கூறியிருக்கின்றார். செடி கொடிகளால் மன அழுத்தம், கோபம் மற்றும் மன உளைச்சல் போன்றவை குறைகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டனில் மரணத்துக்கு காரணமான நான்காவது பெரிய விஷயமாக இருப்பது போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதுதான் என்றும், ஆகவே தோட்டங்கள் அமைத்தால் அவற்றில் மனிதர்கள் உடற்பயிற்சி செய்யலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். லண்டனில் பசுமை நகரங்கள் தொடர்பாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கம் ஒன்றில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பசுமையான தோட்டங்கள், பூங்காக்கள் போன்றவை நகரப்புறங்களில் இருந்தால் அவற்றால் ஏராளமான நன்மைகள் மனிதர்களுக்கு ஏற்படும் என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் தெரிவித்து வந்தாலும் இதை சுகாதாரத்துறை திட்டங்களில் கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்படுவதில்லை என்றும் அவர் கருத்தரங்கில் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் மருத்துவமனைகளில் பசுமையான தோட்டங்களை அமைப்பதால் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பெருமளவுக்கு அழுத்தம் குறைவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தோட்டங்களில் விதவிதமான செடிகள் இருப்பது அவசியம். மேலும் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் பசுமையான தோட்டங்களை பார்ப்பதால் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வரும் படபடப்பு போன்றவை குறைவதால் மருந்து உட்கொள்ளும் தேவையும் குறைவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தோட்டத்தில் வேலை செய்வதால் உடல் இலகுவாகின்றது, மேலும் தடுமாற்றம் இல்லாமல் நடக்க முடிகின்றது. இதனால் தனியாக வீட்டில் இருக்கும் வயதானவர்கள் தடுமாறி வீட்டிற்குள் விழுந்து விடுவது குறைகின்றது. சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வு ஒன்றில் சூரியன் உடலில் பட்டால் இரத்த கொதிப்பு குறைவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நன்மையுடைய பசுமை பூங்காக்களையும் தோட்டங்களையும் அமைத்தால் அது சுகாதாரத்துறைக்காக அரசு செலவிடும் தொகையில் ஏராளமான சேமிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சர் ரிச்சர்ட் தாம்சன் கருத்தரங்கில் கூறினார்.
பிபிசியின் மார்க் என்பவர் வழங்கிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நேயர் நேரம். வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம். சீவகன்,
முதலில் கடந்த வாரம் தொடங்கிய நாகரிக கோமாளிகள் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை தொடர் குறித்து எழுதுகின்ற கனடா நேயர் ரஃபேல் மகாராஜா, இது ஒரு மிக நல்ல தொடக்கம். ஆனால் தொடக்க பாகத்திலேயே நகைச்சுவை நடிகைகளான மனோரமா மற்றும் கோவை சரளா ஆகியோரது குரல்களையும் அறிமுகப்படுத்தியிருந்தால் பாலின சமன்பாடு கிட்டியிருக்கும் என்று எழுதியிருக்கின்றார்.
நல்ல யோசனைதான். ஆனாலும் அந்த பெண் நகைச்சுவை நடிகைகளின் குரல்களும் ஒலிக்கத்தான் போகின்றன. நேயர்கள் கேட்டு மகிழத்தான் போகின்றீர்கள். நன்றி. அடுத்த கடிதத்துக்கு செல்லலாமே சிவன்.
ஆம், காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகின்ற நேயர் ஜி சண்முகம், திரைப்படங்களில் நகைச்சுவை வரலாறு என்னும் நிகழ்ச்சி தேவைதானா? ஏனெனில் பல உள்நாட்டு வெளிநாட்டு வானொலிகள் தொலைக்காட்சிகளும் எக்கச்சக்கமாகவும் ஏராளமாகவும் இவற்றை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தேவையானா? அதற்கு பதிலாக அறிவியல், பண்பாடு, இலக்கியம், இலக்கணம், மொழி வளர்ச்சி, மருத்துவம் போன்ற இன்னபுற துறைகள் தொடர்பான நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பலாமே. இந்த கருத்தை எழுதியதால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் எதிரானவன் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்பி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மற்ற வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வரும் நிகழ்ச்சிகளைப் போலல்லாமல் இது ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த விஷயத்தை அணுகுகிறது. பொதுவாகவே நாம் திரைத்துறை குறித்த செய்திகளை தொடர்ந்து தருவதில்லை. அவ்வப்போது இதுபோல மாறுபட்ட அணுகுமுறையுடன் தான் வழங்குகிறோம். நன்றி.
இலங்கை குப்புளா நேயர் விஸ்வா எழுதுகின்ற மின்னஞ்சலில், பிபிசி நிகழ்ச்சிகள் யாவும் நன்றாக இருக்கின்றன. இதை நான் இணையதளத்தில் பதவிறக்கம் செய்து கேட்டு வருகின்றேன். எனினும் முதல் தடவையாக எனது கருத்தை சொல்ல ஆவலாக இருக்கின்றது. உங்கள் நிகழ்ச்சிகளை நான் விரும்பிய இந்த நேரத்திலும் கேட்க முடிகின்றது. அது மாத்திரமன்றி நிறைய விடயங்களை குறிப்பிட்ட சொற்ப நேரத்துக்குள்ளேயே அறிய முடிவதுடன் தினமும் தவறாமல் கேட்கின்றேன். நான் மட்டுமல்ல, எனது குடும்பமே பிபிசி நிகழ்ச்சிகளை கேட்க ஆவலாக இருப்பார்கள். எனவே உங்களின் சேவை தொடர்ந்து மென்மேலும் வளர்ச்சியடைய எனது வாழ்த்துக்கள் என்றளியிருக்கின்றார்.
நேருக்கு நன்றி. பெரிய வளையம் நேயர்கள் கி ரவிச்சந்திரன் மற்றும் சாந்தி பிரபாகரன் எழுதும் மின்னஞ்சலில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பாப்பிலவு கிராமத்தில் போரினால் இடம்பெயர்ந்த மக்களில் ஒரு தொகுதியினருக்கு நிரந்தர வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதின் அர்த்தம் சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பிக்கவே இந்த நாடகம் என்று நினைக்க தோன்றுகின்றது. எது எப்படியோ இத்தனை நாட்களாக வெயில் மழை குளிரில் வாடியவர்களுக்கு வீடு கிடைத்துள்ளது என்பது மகிழ்ச்சியான செய்தி என்கிறார்.
வெறுப்பை கக்கும் பேச்சுக்களுக்கு தடை குறித்த சட்டம் பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேர் சு பாலசுப்ரமணியம், தனிநபர், மதம், இனம் என தலைவர்கள் மற்றவர் மனம் புண்படி பேசுவது கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டியது. சட்டம் போட்டு தண்டிப்பதை விட தலைவர்களே சிந்தித்து பேச வேண்டும் என்றார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை குறைப்பு விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து பேரறிவாளனின் தாய் அற்புதமம்மாள் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, ஜெயலலிதாவுக்கு நன்றி செலுத்துவதை விட தேர்தலுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் தேர்தல் வரும்பொழுது சில நன்மைகளும் நடப்பதுண்டு என்கிறார்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் ஒரு பட்டய பாடமாக அறிமுகப்படுத்தப்படுவது பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற மனமுண்டினிய தட்சிணாமூர்த்தி, தமிழ் பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல ஏற்கனவே வேறு சில பல்கலைக்கழகங்களும் இந்த பட்டய பாடத்தை அஞ்சல் வழியில் நடத்துவதாக நினைக்கின்றேன். இது தொடர்பான விளம்பரங்கள் வந்திருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகம் உயரிய நோக்கங்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. அது செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. அதை செய்யாமல் சோதிட பாடம் நடத்துவது முட்டாள்தனம். சதாத் நியாயமான கேள்விகளை கேட்டார். துணைவேந்தர் கூறிய விளக்கங்கள் பொருத்தமானவையாக இல்லை என்றார்.
இரண்டாம் உலகப் போரின் போது கொரிய மகளிரை பாலியல் அடிமைகளாக ஜப்பான் வைத்திருந்தது பற்றிய செய்தி குறித்து எழுதும் ஈரோடு நேயர் எம் சி பூபதி, முடிந்து போன விஷயத்தை கிளறுவதால் எந்த பயனும் விளையப்போவதில்லை, எதிர்கால அமைதிக்குத்தான் குந்தகம் ஏற்படும் என்கிறார்.
நமது முன்னாள் செய்தியாளர் டி என் கோபாலன் அவர்கள் பணி ஓய்வு பெற்றது பற்றி எழுதுகின்ற தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, அவர் செய்தி கூறிய விதம் சிறப்பானது. தேவையான இடங்களில் ஏற்ற இறக்கங்களுடன் தடுமாறாமல் வாசித்த விதம் மறக்க முடியாதது. தமிழகத்தில் தலித்துக்களின் நிலை மற்றும் முஸ்லிம்களின் பிரச்சினை போன்ற தொடர்களை அவர் சிறப்பாக தந்தார் என்று இருக்கின்றார்.
இதேபோல கருத்தை எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ் கோபாலனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். நன்றி.
ஆயிரத்தில் ஒருவன் சுவரொட்டிகளை அகற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது பற்றி எழுதுகின்ற மும்பை சுகுமார், இது திரைப்படத்தின் மூலம் அரசியலுக்கு வரும் தலைவர்கள் கடைபிடிக்கும் ஒரு மிகவும் மலிவான உக்தி. மக்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அரசியலில் செல்வாக்கை பெற நினைக்கின்றார்கள். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. தண்ணீர் பாட்டில்கள் முதல் ரேஷன் பொருட்கள் விற்கும் பைகள் வரை முதலமைச்சர் படம் என்று ஜீரணிக்க முடியாத செயலை செய்கின்றார்கள். அரசு சின்னத்தை மாத்திரமே அச்சிட்டு இவை வழங்கப்பட வேண்டும். இல்லையென்றால் பழைய கால மன்னராட்சி போன்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்று இருக்கின்றார்.
பஞ்சாபில் சாமியார் ஒருவரின் சடலத்தை 2 மாதங்கள் குளிர் சாதன பெட்டியில் வைத்து அவர் உயிருடன் வருவார் என்று பிரச்சாரம் செய்த அவரது சீடர்கள் குறித்த செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இந்த செய்தி என்னை வயிறு குலுங்கி சிரிக்க வைத்தது. தோற்றம் என்ற ஒன்று இருந்தால் மறைவு என்ற ஒன்று நிச்சயம் என்ற அடிப்படை கூட போதிக்காமல் போய்ச் சேர்ந்த சாமியாரின் சிஷ்யர்கள் துர்பாக்கியசாலிகள். பரமார்த்த குருவும் அவரது சீடர்களும் என்ற கதையை படித்திருக்கிறேன். அதே போலவே பஞ்சாபில் அரங்கேறியிருக்கிறது. இது வேதனையின் உச்சம் என்கிறார்.
யானையின் செவியுணர்வு திறன் பற்றிய அனைவருக்கும் அறிவியல் செய்தி வியப்பை தந்தது என்கின்றார் திருச்சி நேயர் என் அன்பழகன். தேர்தல் நேரத்தில் அதிக இந்தி செய்திகளை எதிர்பார்ப்பதாக கூறுகின்றார் அழகனூர் நேயர் சிவலிங்கம்.
நேரின் எதிர்பார்ப்பை முடிந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். நன்றி. புலம்பெயர் தமிழர் அமைப்புகளை இலங்கை அரசு தடை செய்து பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் கருணாநேயர் சரோவர்ணன், இது தொடர்பாக பிரித்தானிய தமிழர் பேரவையில் ராஜ்குமாரின் பேட்டியை பிபிசியில் கேட்டேன். நிச்சயமாக இலங்கையில் வறுமையில் வாடும் மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் அப்பாவி மக்களை மூலதனமாக பிரச்சாரம் செய்து தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்களுக்கும்
தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெற பல வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தேர்தலுக்கு செலவு செய்ய பணம் கொடுக்கும் வெளிநாட்டவரின் வார்த்தைகளுக்கு தலையாட்டும் தமிழீழ கூட்டமைப்புக்கும் இந்த பிரேரணி நிச்சயமாக நல்ல சவுக்கடிதான். சட்டத்தை கூட மாற்றலாம், ஆனால் காலத்தையும் கடவுளையும் ஏமாற்ற முடியாது என்கிறார்.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.